ஏழாம் பிரிவு. மீதியான சபையோரின் கடைசி வெற்றி. புனிதமான ஓர் பொறுப்பு. பூமியில் ஓர் வெளிச்சமாக நிற்கும்படி தேவன் பூர்வ இஸ்ரவேலை அழைத்தது போல இக்காலத்தில் அவர் தமது சபையை அழைத்திருக்கிறார். முதலாம், இரண்டாம், மூன்றாம் தூதர்களின் தூதுகளாகிய சத்தியத்தின் பலத்த கத்தியினால் அவரவர்களை சபைகளினின்றும் உலகத்தினின்றும் பிரித்து தம்மிடம் கொண்டு வந்திருக்கிறார். அவரவர்களை தமது வேதத்துக்கு உத்தரவாதிகளாக்கி இக்காலத்திற்குரிய தீர்க்க தரிசனத்தின் பெரிய சத்தியங்களை அவர்களிடம் ஒப்புவித்திருக்கிறார். பரிசுத்த வாக்கியங்கள் பூர்வ இஸ்ரவேலிடத்தில் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு பரிசுத்த பொறுப்பாயிருக்கின்றன. வெளிப்படுத்தல் 14 சொல்லப்பட்டிருக்கிற அந்த மூன்று தூதர்களும் தேவனுடைய தூதர்களின் வெளிச்சத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய தூதர்களாக பூமியின் நீளம் அகலம் எங்கும் போய் எச்சரிப்பை கூறும்படி புறப்பட்டு போகிற ஜனங்களை குறிக்கின்றன. கிறிஸ்து தமது பின்னடியார்களை நோக்கி, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று கூறுகிறார். கல்வாரி சிலுவை இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் பார்த்து, ஆத்துமாவின் கிரயத்தை பாருங்கள், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று பேசுகிறது. மார்க் 16:15. ஒன்றும் இவ்வேலையை தடை செய்வதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதுவே காலமெல்லாம் செய்ய வேண்டிய சர்வ முக்கிய வேலையாயிருக்கிறது. அது நித்தியத்தைப் போன்று வெகு தூரம் இட்டுகிறதாயிருக்கின்றது. சபைக்கு உறுதிமொழிகள். கிறிஸ்து சபை சத்தியத்தை அறிவிப்பதற்கு தேவனுக்கு உதவியாயிருக்கிறது. ஒரு விசேஷ வேலையை செய்கிறதற்காக அவர் அவளுக்கு வல்லமை அளித்திருக்கிறார். அவள் தேவனுக்கு உண்மையாயிருந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் தெய்வீக வல்லமையின் மேன்மை அவளுக்குள் வாசமாயிருக்கும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அவள் கனம் பண்ணினால் அவளுக்கு விரோதமாய் நிற்கத்தக்க வல்லமை ஒன்றுமில்லை. அவள் தன்னுடைய கடமையில் உண்மையாயிருந்தால் பதர் சுழல் காற்றுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாதது போல சத்துருவின் படைகள் அவளை எதிர்த்து மேற்கொள்ளல முடியாது. உலகத்தின் சகல வழிபாடுகளையும் விட்டு பிரிந்து அவள் கிறிஸ்துவின் நீதியாகிய அங்கியை போட்டுக்கொள்ளும் பட்சத்தில் பிரகாசமும் மகிமையுமான ஓர் நாளின் அருணோதயம் சபைக்கு முன்னிருக்கின்றது. சபையின் அங்கங்கள் தங்கள் சீர்கேடுகளை இப்பொழுது அறிக்கையிட்டு ஒன்றாய் மெருங்கிச் சேர வேண்டியது அவசியம். என் சகோதரரே, உங்களை ஒருவரை விட்டு ஒருவரை அல்லது தேவனை விட்டு உங்களை பிரிக்கக்கூடிய யாதொன்றும் உங்களுக்குள் வர இடங்கொடாதிருப்பீர்களாக. அபிப்பிராய பேதங்களைப் பற்றி பேசாமல் இயேசுவிலுள்ள சத்தியத்தைப் பற்றிய அன்பில் ஐக்கியமாயிருங்கள். தேவனுக்கு முன்பாக வந்து நீங்கள் தீமைக்கு விரோதமாய் போராடும் போராட்டத்தில் உங்களுக்கு ஏன் சகாயம் கிடைக்க வேண்டுமென்பதற்கு ஓர் நியாயமாக இரட்சகரின் சிந்துண்ட இரத்தத்தை சுட்டிக்காட்டி மன்றாடுங்கள். உங்கள் மன்றாட்டு வீணாகாது. மனப்பூர்வமான மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் நீங்கள் தேவனண்டை செல்லுகிற போது உங்களை அழிக்கும்படி வகை தேடுகிற சத்துருவை நீங்கள் மேற்கொள்வீர்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே, கர்த்தரிடம் திரும்புங்கள். தேவனிடத்திலிருந்து, ஜீவனுள்ள தேவனிடத்திலிருந்து பெலத்தை தேடுங்கள். இரட்சிப்பதற்கான அவருடைய வல்லமையிலும் அவருடைய விருப்பத்திலும் அசையாத தாழ்மையுள்ள விசுவாசத்தை காட்டுங்கள். கிறிஸ்துவினின்று இரட்சிப்பின் ஜீவ தண்ணீர் பாய்ந்தோடுகிறது. அவரே ஜீவ ஊற்றாயும் சகல வல்லமைக்கும் காரணமாயும் இருக்கிறார். விசுவாசத்தோடு நாம் அவருடைய பெலத்தை பற்றக்கொள்ளும்போது மகா நிர்பந்தமுள்ள அதைரியமான நிலைமையை அவர் மாற்றுவார். ஆச்சரியமான பிரகாரமாய் மாற்றுவார். அவர் இதை தமது நாமத்தின் மகிமைக்காகச் செய்வார். அவிசுவாசிகளும் நம்பிக்கையற்றவர்களும் தைரியமான வார்த்தைகளைச் சொல்ல வேண்டுமென்று தேவன் தம்மை நம்புகிற விசுவாசிகளை அழைக்கிறார். ஒருவருக்கொருவர் உதவி புரியும் உயிருள்ள விசுவாசத்தினால் அவரை ரூபித்துக் காட்டவும் ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்வாராக. தேவனுடைய ஆவிக்குரிய ஆலயம். யூதரின் ஆலயம் மலைகளிலிருந்து பெயர்த்து வெட்டின கற்களால் கட்டப்பட்டது. ஒவ்வொரு கல்லும் எருசலேமுக்கு கொண்டு வரப்படும் முன்னே ஆலயத்தில் அதினதின் இடத்தில் பொருந்தியிருக்கத்தக்கதாக வெட்டப்பட்டு பணி தீர்ந்து பரீட்சிக்கப்பட்டிருந்தது. கற்களெல்லாம் அந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்டதும் வாச்சிகள் அல்லது சுத்திகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமுமின்றி கட்டடம் ஏகமாய்க் கட்டி எழுப்பப்பட்டது. இக்கட்டடம் சகல ஜாதிகளிலும் பாஷைக்காரரிலும் ஜனக்கூட்டத்தாரிலும் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் ஐசுவரியவான்கள் ஏழைகள் கற்றோர் கல்லாதோர் முதலான சகல வகுப்புகளிலிருந்தும் சேர்க்கப்பட்ட ஆட்கள் அடங்கிய தேவனுடைய ஆவிக்குரிய ஆலயத்தை குறிக்கிறது. கத்தியினாலும் உளியினாலும் சீர்படுத்தி பொருந்த வைப்பதற்கு இவைகள் செத்த பொருட்கள் அல்ல. அவைகள் சத்தியத்தினால் உலகத்தினின்று வெட்டி எடுக்கப்பட்ட ஜீவனுள்ள கற்கள். சிற்பாசாரிகளுக்கெல்லாம் பெரிய சிற்பாசாரியரும் ஆலயத்தைக் கட்டும் பெரிய எஜமானருமான ஆவிக்குரிய ஆலயத்தில் அவர்கள் தங்கள் தங்கள் இடங்களில் இசைந்திருக்கத்தக்கதாக இப்பொழுது அவர்களை வெட்டி செம்மைப்படுத்தி சீர்படுத்திக் கொண்டிருக்கிறார். கட்டி முடியும்போது இவ்வாலயம் அதன் சகல பாகங்களிலும் பூரணமாயிருப்பதுடன் தேவதூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் வியப்பாயிருக்கும். ஏனெனில் தேவன் தாமே அதை கட்டி உண்டாக்கினவர். தனமேல் ஒரு தட்டும் கொட்டும் பட அவசியமில்லை என்று ஒருவனும் எண்ணாதிருப்பனாக. சகல வழக்கங்களிலும் எண்ணங்களிலும் பூர்ணமுள்ள ஒரு ஆளுமில்லை, ஒரு ஜாதியுமில்லை. ஒருவர் இன்னொருவரிடம் கற்க வேண்டும். ஆகையினால் பல ஜாதிகளும் ஒரே நியாயமும் ஒரே நோக்கமுமாயிருப்பதற்கு ஒன்றைக் கலந்து கொள்ள வேண்டுமென்று தேவன் விரும்புகின்றார். அப்போதுதான் கிறிஸ்துவிலிருக்கிற ஐக்கியம் சிறந்து விளங்கும். பூரண ஒற்றுமை. தேவதூதர்கள் ஒற்றுமையுடன் கிரியை செய்கிறார்கள். பூரண ஒழுங்கே அவர்களுடைய சகல கிரியைகளின் லட்சணமாம். நாம் எவ்வளவுக்கதிகமாய் தேவதூத சேனையின் ஒற்றுமையையும் ஒழுங்கையும் பின்பற்றுகிறோமோ அவ்வளவுக்கதிகமாய் இந்த பரம தூதாட்கள் நமக்காகச் செய்யும் பிரயத்தனங்கள் பலிதாகும். ஒற்றுமையான செய்கைக்கு அவசியமில்லை என்று நாம் கண்டு ஒழுங்கீனமாய் நமது செய்கைகளில் கிரம மற்றும் அமைப்பு இன்றியும் இருந்தால் தீர்க்கமான அமைப்புடன் பூரண ஒழுங்குடனும் செல்லும் தேவதூததர்கள் நாம் ஜெயமடையத்தக்கதாய் கிரியை செய்யக்கூடாதவர்கள் ஆவர்கள். குழப்பத்தையும் தடுமாற்றத்தையும் அமைப்பின்மையும் ஆசீர்வதிக்க அவர்களுக்கு அனுமதி இல்லாதபடியினால் அவர்கள் விசனத்துடன் திரும்பிப் போய்விடுகிறார்கள். பரம தூதாட்களின் ஒத்துழைப்பை விரும்புகிற அனைவரும் அவர்களுடன் இசைந்து கிரியை செய்ய வேண்டும். கிறிஸ்துவின் ஜபத்திற்கு பதிலளித்தல். பிதா குமாரனை அனுப்பினதை உலகம் விசுவாசிப்பதற்காக தாம் பிதாவோடு ஒன்றாயிருந்தது போல் தமது சீஷர்களும் ஒன்றாயிருக்க வேண்டுமென்பதே கிறிஸ்து தமது சிலுவை மரணத்திற்கு சற்று முன் செய்த ஜபம். மிகவும் அருமையானதும் ஆச்சரியமானதுமான இந்த ஜபம் காலங்களைக் கடந்து நமது காலத்திற்கும் செல்லுகிறது. ஏனெனில் நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதுமல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்பது அவருடைய வார்த்தைகள். கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்கிறவர்கள் தங்கள் ஜீவியங்களில் இந்த ஜபத்திற்கு பதிலளிக்க எவ்வளவு ஊக்கமாய் பிரயாசப்பட வேண்டும். சபையோடு சம்பந்தப்பட்டிருப்பத்தின் பரிசுத்தத்தை அநேகர் உணராதிருப்பதுமன்றி கட்டுக்கும் ஒழுங்குக்கும் அடங்கி நடப்பதற்கு மனமில்லாமலு மிருக்கிறார்கள். முழு சபையின் நியாயத்தையும் விட அவர்கள் தங்கள் சொந்த நியாயத்தையே மேன்மைப்படுத்துகிறதாக அவர்களுடைய செய்கையின் போக்கு காட்டுகிறது. அன்றியும் அவர்கள் அதன் சத்தத்திற்கு விரோதமான ஆவியை உண்டு பண்ணாதபடிக்கு தங்களை காத்துக்கொள்ள கவனிக்கிறதுமில்லை. சபையில் உத்தரவாதமான உத்தியோகங்களையுடையவர்கள் மற்றவர்களைப் போல தப்பிதங்களுடையவர்களாயிருக்கலாம். தங்கள் தீர்மானங்களில் தவறலாம். அப்படியிருந்தாலும் அற்பமாய் எண்ணப்படக்கூடாத ஓர் அதிகாரத்தை பூமியிலுள்ள கிறிஸ்துவின் சபை அவர்களுக்கு அளித்திருக்கிறது. சகோதர சிநேகம், நமக்கு மிகவும் அதிக மோசகரமாயிருப்பது உலகத்தின் விரோதமல்ல, விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களின் இருதயங்களில் பேணி வைத்திருக்கும் தீமையே நாம் மிக்க விசனப்படத்தக்கதான கெடுதலை உண்டாக்குகிறதுமன்றி தேவனுடைய வேலையை வளரவிடாமல் மிகவும் அதிகமாய் தடை செய்கிறதாயும் இருக்கிறது மருது. ஒருவரை பற்றியொருவர் பொறாமையும் சந்தேகமும் கெட்ட எண்ணமும் உடையவர்களாய் குற்றங்கண்டு பிடிப்பதே முழுத்தொழிலாயிருப்பதினாலேயே நமது பக்தி குறைந்து போவதற்கேதுவாகிறதென்பது நிச்சயம். பற்பல குணங்களுள்ள மனுஷருக்குள் நிலைத்திருக்கும் ஒற்றுமையும் ஐக்கியமுமே பாவிகளை இரட்சிக்க தேவன் தமது குமாரனை உலகத்திற்கு அனுப்பினார் என்பதற்கு பலத்த அத்தாட்சி. இந்த சாட்சி பகிர்வது நமக்கு கிடைத்த சிலாக்கியம். ஆனால் இதை செய்வதற்கு நாம் கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ் அடங்க வேண்டும். நமது குணங்கள் அவருடைய குணத்தோடு இசைந்திருக்க வேண்டும். நமது சித்தங்கள் அவருடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுது ஒரு எண்ணமும் பிசகாமல் நாம் சேர்ந்து வேலை செய்யலாம். தமது பின்னடியார்கள் தேவ நோக்கத்தை பூரணமாய் நிறைவேற்றுகிறார்களாவென்பதைப் பற்றி இரட்சகர் கவனமுள்ளவராயிருக்கிறார். அவர்கள் உலகமெங்கும் சிதறப்பட்டிருந்த போதிலும் அவர்கள் அவருக்குள் ஒன்றாயிருக்க வேண்டும். ஆனால் தமது வழிக்கு அவர்கள் தங்கள் சொந்த வழியை ஒப்புக் கொடுக்க மனமற்றிருந்தால் தேவன் அவர்களை கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக்க முடியாது. கிறிஸ்துவின் ஜெபம் பூரணமாய் நம்பப்பட்டு அதின் போதனை தேவனுடைய ஜனங்களின் அனுதின ஜீவியமாகும்போது நம்முடையவர்களின் செய்கைகளில் ஒற்றுமை காணப்படும். கிறிஸ்துவின் அன்பின் கட்டுகளாகிய பொற்கட்டுகளினால் சகோதரன் சகோதரனோடு கட்டப்பட்டிருப்பான். தேவ ஆவியானவர் மாத்திரம் இவ்வொருமைப்பாட்டை கொண்டுவரக்கூடும். தம்மைத்தாமே பரிசுத்தப்படுத்தினவர் சீஷர்களை பரிசுத்தப்படுத்தக்கூடும். அவரோடு ஐக்கியப்பட்டிருந்தால் அதிக பரிசுத்தமுள்ள விசுவாசத்தில் அவர்கள் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்பார்கள். இந்த ஐக்கியத்திற்காக நாம் பிரயாசப்பட வேண்டுமென்று தேவன் விரும்புகிறபடி நாம் பிரயாசப்படும்போது அது நமக்கு உண்டாகும். தேவ அன்பு ஆத்துமாவில் நிரம்ப வேண்டும். மற்றபடி நீதியின் கனிகள் காணப்படா. கிறிஸ்து இருதயத்தில் வாசமாயிருக்கும்போது அந்த இருதயம் தேவனையும் மனிதனையும் பற்றிய அன்பினால் மேற்கொள்ளப்படும். அங்கே எரிச்சலும் குற்றங்கண்டுபிடிக்குதலும் வாக்குவாதம் நிலைத்திராது. இருதயத்திலுள்ள கிறிஸ்து மார்க்கம் தன்னை மேற்கொள்ளத் தேடும் இச்சைகளின் மேல் பூரண ஜெயத்தை கொண்டுவரும். ஒருவரையொருவர் கவனியுங்கள். சோதனையின் கீழ் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கும் ஆத்துமாக்களை நீ அடிக்கடி சந்திக்கலாம். சாத்தான் அவர்களோடு எவ்வளவு கண்டிப்பாய் போராடியிருக்கலாம் என்பதை நீ அறியாய். அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை அதைரியப்படுத்துவதினால் நீ சோதனைக்காரனுக்கு அனுகூலம் செய்யாதபடி ஜாக்கிரதையாயிரு.
சரிப்படுத்தப்பட்ட வேண்டியதோர் காரியத்தை நீ எப்பொழுதாயினும் கண்டால் அல்லது கேள்விப்பட்டால் உண்மையாயிருக்க பிரயாசப்படுகிற விஷயத்தில் நீ கண்டிப்பாயிராதபடிக்கு ஞானத்திற்காகவும் கிருபைக்காகவும் கர்த்தரை தேடு. ஒருவருடைய தப்பிதங்களை எடுத்துக் காட்டுகிறது எப்பொழுதும் தாழ்த்துகிறதாயிருக்கும். அனுவசிய குற்றம் பிடித்தவிலான் அவ்வனுபோகத்தை அதிக கசப்பாக்காதே. பட்சமற்ற கண்டிப்பு அதைரியப்படுத்தி ஜீவனுக்கு கசப்பையும் துக்கத்தையும் கொண்டும் வருகிறது. என் சகோதரரே, கண்டிப்பினால் மேற்கொள்வதை விட அன்பினால் மேற்கொள்வதே உசிதம். குற்றம் செய்த ஒருவன் தன குற்றத்தை உணரும்போது அவனது சுயமரியாதையை அழித்துப் போடாதபடி கவலையாயிருங்கள். கட்டி குணப்படுத்தாமல் நசுக்கி காயப்படுத்த தேடாதேயுங்கள். எஜமானின் ஆவியில் நாம் ஒருவரையொருவர் நேசிக்க பிரயாசப்பட்டு ஆரம்பிக்க வேண்டியதில்லை. இருதயத்தில் கிறிஸ்துவின் அன்பே தேவை. சுயநலம் கிறிஸ்துவில் மூடப்படும்போது மெய்யன்பு தானாக வெளிப்படுகிறது. பொறுமையோடு சகித்து நாம் வெற்றியடைவோம். ஊழியத்தில் காணப்படும் பொறுமையே ஆத்மாவிற்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறது. தாழ்மையும் சுறுசுறுப்பும் உண்மையுமுள்ள ஊழியர்கள் மூலமாய்த்தான் இஸ்ரவேலுக்கு க்ஷேமம் உண்டாகிறது. குற்றவாளியின் மேல் நீ சாட்டும் குற்றங்குறைகள் எல்லாவற்றையும் விட அவனுடைய முற்கோபத்தையும் பிடிவாதத்தையும் தணிக்க அன்பும் தைரியமுமான ஒரு வார்த்தை அதிக பிரயோஜனப்படும். எஜமானின் தூது எஜமானின் ஆவியில் கூறப்பட வேண்டும். தவறி நடப்போரிடம் அன்பு கூறுவது
இயேசு நம்மை தனித்தனிமையாய் அறிந்து நமது பலவீனங்களை குறித்து பரிதவிக்கிறார் என்பதை நினைத்துக் கொள்வோமாக. அவருடைய சிருஷ்டிகள் ஒவ்வொருவருடைய தேவையும் அவருக்கு தெரியும். வெளியிடாத ஒவ்வொரு இருதயத்தின் அந்தரங்க வியாகுலத்தையும் அவர் வாசிக்கிறார். சிறியோருக்காக மரித்தவர் அந்த சிறியவரில் ஒருவனுக்கு தீங்கு நேரிட்டால் அதை கவனித்து தீங்கு விளைவித்தவனை விசாரிக்கிறார். இயேசு நல்ல மேய்ப்பன். பலட்சியமான நோயுள்ள அலைந்து திரிகிற ஆடுகளுக்காக அவர் கவலைப்படுகிறார். அவைகளின் பெயர்களெல்லாம் அவருக்கு தெரியும். ஒவ்வொரு ஆட்டினுடையவும் அவருடைய மந்தையின் ஒவ்வொரு ஆட்டு குட்டியினுடையவும் வருத்தமும் அனுதாப அன்புள்ள அவருடைய இருதயத்தில் தொடுகிறதுமன்றி உதவிக்காக கூப்பிடும் சத்தம் அவருடைய செவியில் ஏறுகிறது.
பூமியின் மேல் இன்னொரு ஆள் இல்லாமல் இருப்பது போல இயேசு ஒவ்வொருவருக்காகவும் கவலைப்படுகிறார். பத்திரமான பாதை.
1845 முதல் தேவனுடைய ஜனங்களின் மோசங்கள்
அப்போதைக்கப்போது எனக்கு முன் திறந்து காட்டப்பட்டன. அன்றியும் கடைசி நாட்களில் மீதியானவர்களை சூழ்ந்து கொள்ளும் திரளான ஆபத்துகளும் எனக்கு காட்டப்பட்டன. இக்காலம் வரை நடைபெற வேண்டிய ஆபத்துகள் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நமக்கு முன் சீக்கிரம் பெரிய காட்சிகள் வெளியாகும். கர்த்தர் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வரப்போகிறார். தான் அபகரித்த அதிகாரத்துக்கு சீக்கிரம் நித்தியமான ஒரு முடிவாகப் போகிறதென்பதை சாத்தான் அறிவான். உலகத்தை பிடித்துக் கொள்ளும்படிக்கான கடைசி தருணம் இப்பொழுது அவனுக்கு முன்னிருக்கிறது. பூமியின் குடிகளை மிர்மூலமாக்க அவன் மிகவும் திட்டமாய் முயற்சிப்பான். சத்தியத்தை நம்புகிறவர்கள் காவர் கோபுரத்தின் மேலிருக்கும் சாமக்காரரைப் போல உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மற்றபடி சாத்தான் போலி நியாயங்களை அவர்களுக்குச் சொல்லுவான். அப்பொழுது அவர்கள் திவ்விய பரிசுத்த நம்பிக்கையை மோசப்படுத்தத்தக்க அபிப்பிராயங்களை வெளியிடுவார்கள். 1880 ஆண்டு வருடம் கண்ட ஓர் தரிசனத்தில் நான் மோசமான இந்நாட்களில் தேவனுடைய ஜனங்களுக்கான சுக பாத்திரம் எங்கே உண்டு என்று கேட்டேன். இயேசு தமது ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறார் என்பதே அதற்கு உத்தரவு. மனுஷனுடைய மத்தியஸ்தரும் அவனுக்காக பரிந்து பேசுகிறவருமான இயேசு தங்களை முன்னின்று நடத்த வேண்டுமென விரும்புகிறவர்கள் எல்லாரையும் நோக்கி, நீங்கள் நீதியின் சூரியன் தெளிவாய் பிரகாசிக்கிற இடத்தில் படிப்படியாக மேல் நோக்கி என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டு அவர்களுக்கு முன் செல்லுவார்.
ஆனால் எல்லாரும் அந்த வெளிச்சத்தை பின்பற்றிச் செல்லுகிறவர்கள் அல்ல. ஒவ்வொரு படியும் ஓர் தாழ்மையின் பாதையாயிருக்கிற அந்த பத்திரமான பாதையினின்று சிலர் தூரமாய் விலகிப் போகிறார்கள்.
தேவன் தமது பரிசுத்த ஆவியின் மூலமாய் அவர்களுக்கு அனுப்புகிற எச்சரிப்பின் வார்த்தைகளையும் அவர்கள் தள்ளிப்போட துணிகிறார்கள். கர்த்தருடைய எச்சரிப்புகளையும் கண்டிப்புகளையும் தள்ளிவிட்டு தேவ ஆவியின் சாட்சி மொழிகளை மனுஷ ஞானத்திற்கு மேலானவைகள் அல்ல என்று சாதிக்கிறவர்களிடம் இன்னும் என்ன வல்லமையைக் கொண்டு அவர் பேசக்கூடும்? தேவன் அந்த வேளையில் இருந்தார் என்பதற்கு அவர் உங்களுக்கு அளித்த அத்தாட்சிகளை தள்ளிவிட்டால் நீங்கள் நியாயத்தீர்ப்பில் தேவனிடம் என்ன நியாயம் சொல்லுவீர்கள்? நீங்கள் சும்மா வெட்டி கேள்விகளை கேளுங்கள், பரியாசம் பண்ணுங்கள், தப்பர்த்தம் செய்யுங்கள். அது உங்கள் சொந்த ஆத்துமாக்களுக்கு கெடுத்தியே ஒழிய வேறொன்றுமில்லை. தேவன் உபயோகிக்கிறவர்களை குற்றம் சாட்டி கண்டனம் செய்தால் அது அவர்களை அனுப்பின ஆண்டவரை குற்றம் சாட்டி கண்டனம் செய்கிறதாகும். மார்க்க விஷயங்களை சரியாய் அறிந்து கொள்ளும் பொருட்டு யாவரும் தங்கள் மார்க்க சம்பந்தமான சக்திகளை விருத்தி செய்ய வேண்டியது அவசியம். உறுதியான ஓர் அஸ்திபாரம் சங்கத்தின் ஸ்திரமான விசுவாசத்தை கவிழ்த்து போட விரும்புகிறவர்களுக்கு முகங்குடாமல் நல்ல பாதுகாப்புடன் உறுதியாய் நின்ற ஓர் கூட்டத்தை நான் கண்டேன். தேவன் அவர்கள் பேரில் பிரியமாயிருந்தார். எனக்கு 3 படிகள் காண்பிக்கப்பட்டன. அவை 1, 2, 3 தூதனுடைய தூதுகளே. என்னுடன் வந்த தூதன் சொன்னதாவது, இந்த தூதுகளில் ஓர் கட்டையையாகிலும் அல்லது ஓர் குண்டூசியையாகிலும் அசைக்கிறவனுக்கு ஐயோ. இந்த தூதுகளை சரியாய் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அவைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிற விதத்தின் பேரில் ஆத்துமாக்களின் கதி தொங்குகிறது. நான் மறுபடியும் இத்தூதுகள் வழியாய் கொண்டு வரப்பட்டேன். தேவனுடைய ஜனங்கள் எவ்வளவு பிரயாசத்துடன் தங்கள் அனுபோகத்தை அடைந்திருந்தார்கள் என்று கண்டேன். அதிகமாய் கஷ்டப்பட்டு போராடி அதை அடைந்திருந்தார்கள். தேவன் அவர்களை படிப்படியாய் நடத்தி கொண்டு வந்து திடமானதும் அசையாததுமானதோர் மேடையின் மேல் அவர்களை வைத்தார். சிலர் அந்த மேடையண்டை சென்று அதன் அஸ்திபாரத்தை சோதித்து பார்க்கக் கண்டேன். மற்றவர்கள் அந்த அஸ்திபாரத்தை பற்றி குற்றங்கண்டுபிடிக்க ஆரம்பித்தார்கள். இன்னும் சிலர் சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டால் மேடை இன்னும் அதிக பூரணமாயிருக்குமென்றும் ஜனங்கள் அதிக சந்தோஷமாயிருப்பார்கள் என்றும் அவர்கள் விரும்பினார்கள். சிலர் அதை சோதிப்பதற்கு மேடையை விட்டு இறங்கி அது தப்பிதமாய் போடப்பட்டிருக்கிறதென்று கூறினார்.
ஆனால் ஏறக்குறைய யாவரும் அந்த மேடையின் மேல் உறுதியாய் நின்று கொண்டு மேடையினின்று இறங்கினவர்கள் தங்கள் முளைப்பாட்டை நிறுத்தும்படி அவர்களுக்கு புத்திமதி சொன்னதை நான் கண்டேன். ஏனெனில் தேவனே சிற்பாச்சாரியாக அதை கட்டி உண்டாக்கினார்.
அவர்கள் அவருக்கு விரோதமாகப் போர் புரிந்தார்கள். நாம் அநேக ஆண்டுகளாய்க் கொண்டிருந்தபடியே பரிசுத்த ஸ்தலத்தை பற்றிய விஷயம் நீதியின்படியும் சத்தியத்தின்படியும் நிற்கிறதென்று எனக்கு தெரியும். மனசுகள் பக்க வழிகளில் செல்லும்படி செய்கிறது சத்துருவே. சத்தியத்தை அறிந்தவர்கள் சத்தியத்தில் யாதொரு ஆதாரமற்ற தப்பிதமான கொள்கைகளுக்காகவே வேத வாக்கியங்களை குவியலாய் குவிக்கும்படி தேடும்போது அவன் சந்தோஷப்படுகிறான். அவ்விதம் பிரயோகிக்கப்பட்ட வேத வாக்கியங்கள் தப்பிப் பொருத்தப்படுகின்றன. அவைகள் தப்பிதத்தை பலப்படுத்த அருளப்படாமல் சத்தியத்தை பலப்படுத்த அருளப்பட்டவைகள். தகர்த்துத் தள்ளுவதும் சிதறடிப்பதும். தேவன் ஒரு ஜனத்தை வெளியேறச் செய்து அவர்கள் ஒன்றாகச் சேர்ந்து நிற்கவும் ஒரே காரியங்களை பேசவும் அவர்களை ஆயத்தப்படுத்தி இவ்விதமாய் தமது சீஷர்களுக்காகச் செய்த கிறிஸ்துவின் ஜபத்தை நிறைவேற்றுகிறார்.
சிதறுண்ட சிறு கூட்டத்தோடு மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று நம்புகிற சிறு சிறு கூட்டங்கள் ஓயாமல் எழும்பிக் கொண்டிருக்கின்றன. தேவ ஊழியர் கட்டினதை தகர்த்து சிதறடிப்பதே அவர்களுடைய வேலை. எப்பொழுதும் புதிதான தோன்றி பார்க்கவும் நம்பவும் வேண்டுமென விரும்பி அலையும் மனமுள்ளவர்கள் ஓரிடத்தில் கொஞ்ச பேரும் இன்னோரிடத்தில் கொஞ்ச பேருமாக அடிக்கடி எழும்பி எல்லாரும் சத்துருவுக்காக ஓர் விசேஷ வேலையை செய்தாலும் தாங்களே சத்தியத்தையுடையவர்கள் என்று சொல்லுகிறார்கள். தேவன் நடத்திக் கொண்டும் ஆசீர்வதித்துக் கொண்டும் வருகிற ஜனங்களினின்று அவர்கள் பிரிந்து நிற்கிறார்கள். அந்த ஜனங்களைக் கொண்டே அவர் தமது பெரிய வேலையை செய்யப் போகிறார். ஓய்வு நாளை கைக்கொள்ளுகிற கூட்டத்தார் உலகத்தைப் போலாகிறார்கள் என்பதாக அவர்கள் தங்கள் பயங்களை எப்பொழுதும் வெளியிடுகிறார்கள். ஆனால் இவர்களில் தங்களுடைய நோக்கங்கள் இசைந்துள்ள இருவரை கண்டுபிடிப்பதறிது. அவர்கள் சிதறுண்டு குழம்பினார்கள் என்றாலும் தேவன் விசேஷமாய் தங்களோடிருக்கிறார் என்று எண்ணத்தக்கதாக அவர்கள் தங்களையே வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். புது கொள்கைகளை கையாடுதல்.
சத்திய வெளிச்சத்தை உடையவர்களுக்காக ஆயிரக்கணக்கான சோதனைகள் மறைவாய் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன.
நம்மில் ஒருவரும் எந்த புது கொள்கையையும் வேத வாக்கியங்களின் எந்த புது தாற்பரியத்தையும் உடனே ஏற்றுக்கொள்ளாமல் அவைகளை முதலாவது அனுபோகமுள்ள சகோதரரிடம் ஒப்படைக்க வேண்டும். அப்பொழுதுதான் எவரும் பத்திரமாயிருக்கலாம். தாழ்மையும் கற்றுக்கொள்ள இஷ்டமுமுள்ள ஆவியில் ஊக்கமான ஜபத்தோடு அதை அவர்களுக்கு தெரிவி அதில் யாதொரு வெளிச்சமுமில்லை என்றவர்கள் கண்டால் அவர்களுடைய தீர்மானத்திற்கு இணங்கிப்போ. ஏனெனின் அநேக ஆலோசனைக்காரருண்டானால் சுகமுண்டாகும். உறுதியாயிருங்கள். மனுஷருடைய ஆத்துமாக்களை பரீட்சிக்கும் காலங்கள் நமக்கு முன் இருக்கின்றன. விசுவாசத்தில் பலவீனப்பட்டிருப்போர் மோசமான அந்நாட்களின் பரீட்சைக்கு நிற்க மாட்டார்கள். வெளிப்படுத்தலின் பெரிய சத்தியங்களை கவலையுடன் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஏனெனில் நாம் எல்லாரும் தேவ வசனத்தை பற்றிய தெளிவான அறிவுடையவர்களாயிருக்க வேண்டும். தேவ ஆராய்ச்சியின் மூலமாகவும் இயேசுவோடு அனுதினமும் ஐக்கியப்பட்டிருப்பதினாலும் தனித்தனிமையாய் நமது உத்தரவாதம் இன்னதென்பதை நாம் திட்டமாய் அறிந்து கொள்வதன் தவிர அந்த பரீட்சை சோதனையின் காலத்தில் நிலைநிற்கத்தக்க பலத்தையும் பெற்றுக்கொள்வோம். எவனுடைய ஜீவியம் அந்தரங்க சங்கிலி வளையங்களினால் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறதோ அவன் இரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தின் மூலமாய் தேவ வல்லமையினால் காக்கப்படுவான்.
நாம் தேவ விஷயங்களைப் பற்றி அதிகமாயும் லலகீக காரியங்களைப் பற்றி குறைவாயும் சிந்திக்க வேண்டும். நமது ஜனங்கள் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பூமியின் மேல் வரப்போகிறவைகளுக்கு தங்களை தகுதியுள்ளவர்களாக்கக்கூடியதும் பலவித போதகமாகிய காற்றினாலே அடிபட்டு அலையாமல் தங்களை காத்துக்கொள்ளக்கூடியதுமான சத்திய போதனைகளைப் பற்றி அவர்கள் ஒழுங்காய் அறிய வேண்டும். விசுவாசத்தை தவிர்க்கும் சாத்தானுடைய முயற்சிகள்
உலகத்தில் சீக்கிரம் பெரிய மாறுதல்கள் நடைபெற வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தேவ விஷயங்களைப் பற்றி அனுபோகமான ஓர் அறிவு வேண்டும். தேவனுடைய ஜனங்களை அதைரியப்படுத்தி அவர்களுடைய விசுவாசத்தை தொலைத்துப் போட வேண்டுமென்பதே சாத்தானுடைய வேலை. தேவன் சுமத்தின விசேஷித்த வேலையை பார்க்கிறவர்கள் அவ்வேலையை வைராக்கியமாய் செய்கிறவர்களுமான மனுஷர்களுடைய அந்தஸ்தையும் விசுவாசத்தையும் வழிகளையும் குறித்து அவன் எப்படியும் சந்தேகங்களை எழுப்பி கேள்விகள் கேட்க பிரயாசப்படுகிறான். அவன் பல தடவைகளில் தோற்கடிக்கப்பட்ட போதிலும் தாழ்மையுள்ளவர்கள் என்றும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களென்றும் சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் மூலமாயும் நிகழ்கால சத்தியத்தில் பிரியமுள்ளவர்களாக அல்லது விசுவாசிகளாக காணப்படுகிறவர்கள் மூலமாயும் அவன் திரும்பவும் கிரியை செய்து அவர்களை தாக்குகிறான். சத்தியத்தை பிரஸ்தாபிக்கிறவர்கள் பயங்கரமான கொடிய விரோதங்களை பிரபலமான தங்கள் சத்துருக்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் தேவ ஊழியர்கள் செய்யும் காரியங்களைப் பற்றி கேள்வி கேட்டு குற்றங்கண்டுபிடிக்க தங்களுக்கு சுயாதீனமுண்டென்று எண்ணுகிறவர்களால் வெளியிடப்படுகிற அந்தரங்க சந்தேகங்களை விட இது அவ்வளவு மோசகரமானதல்ல. இவர்கள் மனத்தாழ்மையுள்ள மனுஷர் போர் காணப்படலாம். ஆனால் அவர்கள் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொண்டும் மற்றவர்களையும் வஞ்சிக்கிறார்கள். அவர்களுடைய இருதயங்களில் பகையும் கெட்ட எண்ணங்களும் குடிகொண்டிருக்கின்றன.
தேவன் தமது வேலையை செய்யும்படி தெரிந்து கொண்டவர்கள் எவர்களோ அவர்களை நம்பும் ஜனங்களுடைய விசுவாசத்தை அவர்கள் தொலைத்து போடுகிறார்கள். அச்செய்கைக்காக அவர்களை கண்டித்தால் அவர்கள் தங்களை அவமானப்படுத்தினதாகச் சொல்லுகிறார்கள். தேவனுடைய வேலையை செய்கிறதாக அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆனால் உண்மையில் அவர்கள் சத்துருவுக்கு உதவி புரிகிறவர்களாயிருக்கிறார்கள்.
சந்தேக விளைச்சல். ஒரு நிமிஷம் கூட இருதயத்தில் சந்தேகத்தை பேணுவது நல்லதல்ல. முதலாம் அற்புதத்தை பார்வோன் புறக்கணித்து தள்ளின போது அவன் விதைத்த சந்தேக விதைகள் முளைத்து பின்னால் செய்யப்பட்ட அற்புதங்களெல்லாம் அவனுடைய தப்பித நிலையை அவனுக்கு உணர்த்தக்கூடாத வண்ணம் அவ்வளவு ஏராளமான விளைச்சலை கொடுத்தன. சந்தேகமான கேள்விகளை கேட்டு கேட்டு அவன் தன சொந்த வழியில் துணிந்து நடந்தான். முதற்பேறானவர்கள் குளிர்ந்த செத்த முகங்களை அவன் உற்று நோக்கும்படி கேட்கப்படும் மட்டும் அவனுடைய இருதயம் அதிகமதிகமாய் கடினப்படலாயிற்று. நமது உலகில் அவ்வளவு பெரிதும் அவ்வளவு பரிசுத்தமுள்ளதும் அவ்வளவு மகிமையானதுமான வேலை வேறொன்றுமில்லை. இச்சுவிசேஷ வேலையை தேவன் மகிமைப்படுத்துகிறது போல வேறெந்த வேலையையும் அவ்வளவாய் அவர் மகிமைப்படுத்துகிறதில்லை. தவறிப்போன இவ்வுலகத்திற்கு இச்சமயம் கொடுக்கப்படுகிற தூது இரக்கக்கத்தின் கடைசி தூதாம். பிரிவும் ஐக்கியமும்.
சோதனைகள் நம்மைச் சுற்றி மெருக்கும்போது நமக்குள் பிரிவினையும் ஒருமைப்பாடும் சேர்ந்து காணப்படும்.
இப்பொழுது யுத்த ஆயுதங்களை எடுக்க ஆயத்தமாயிருக்கிற சிலர் மெய்யான ஆபத்தின் காலங்களில் தாங்கள் கற்பாறையின் மேல் கட்டவில்லை என்பதை வெளிப்படுத்துவார்கள். அவர்கள் சோதனைக்கு நிற்க மாட்டார்கள். பெரிய வெளிச்சத்தையும் அருமையான சிலாக்கியத்தையும் உடையவர்கள் அவைகளை விருத்தி செய்யாதிருந்தால் ஏதாவதொரு காரணத்தையிட்டு அவர்கள் நம்மை விட்டுப் போய்விடுவார்கள். சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் சத்துருவின் மாமாயங்களினால் அவர்கள் பிடிக்கப்படுவார்கள். வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் அவர்கள் செவிகொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகிப்போவர்கள். ஆனால் இதற்கு மாறாக உபத்திரவத்தின் புயல் நம்மேல் அடிக்கும்போது மெய்யான ஆடுகள் மேய்ப்பனின் சத்தத்தை கேட்கும். கேட்டுப்போனவர்களை இரட்சிக்கும்படி சுயவெறுப்பின் முயற்சிகள் கையாடப்படும். அப்போது மந்தையை விட்டு அலைந்து திரிகிறவர்களில் அநேகர் அந்த பிரதான மேய்ப்பனை பின்பற்றும்படி திரும்பி வருவார்கள். தேவனுடைய ஜனங்கள் ஒன்று சேர்ந்து சத்துருவுக்கெதிரில் ஏக ஐக்கியமாய் நிற்கிறவர்களாக காணப்படுவார்கள். பொதுவான ஆபத்தை காண்கையில் முதன்மைக்கான போர் ஒழியும். யார் பெரியவனாயிருப்பன் என்னும் தர்க்கத்திற்கு இடமிராது. அப்பொழுது மூன்றாம் தூதனுடைய தூது பலத்த சத்தமாகி பூமி முழுவதும் கர்த்தரின் மகிமையினால் பிரகாசமாகும். நிகழ்ந்தன நினைத்துப் பார்த்தல்.
நாம் தற்போது நிற்கும் ஸ்திதியை அடையும்படி நாம் படிப்படியாக கடந்து சென்றிருக்கும் முன்னேற்றமான நமது முற்கால சரித்திரத்தை நினைத்துப் பார்க்கும்போது தேவனைத் துதியுங்கள் என்றே நான் சொல்லக்கூடும். கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்று நான் கவனிக்கும்போது ஆச்சரியத்தினாலும் தலைவரான கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கையினாலும் நான் பூரிப்படைகிறேன். தேவன் நம்மை நடத்தியிருக்கிற விதத்தையும் முற்கால சரித்திரத்தின் போதனையையும் நாம் எங்கே மறந்துவிடப் போகிறோமோவென பயப்பட வேண்டுமேயொழிய பிற்காலத்தைப் பற்றி நாம் பயப்பட வேண்டியது வேறொன்றுமேயில்லை. தேவன் தம்முடைய சபைக்காக எடுக்கும் கவலை
தம்முடைய சபையைப் பற்றி தேவன் மட்டற்ற அன்புள்ளவராயிருக்கிறார். அவர் எப்பொழுதும் தமது சுதந்திரத்தின் மேல் கவலையுள்ளவராயிருக்கிறார். சபையின் தற்கால நித்திய நன்மைக்கென்று அதை சுத்திகரிப்பதற்கவசியமான துன்பத்தை தவிர வேறெந்த துன்பத்தையும் அவர் அதின்மேல் வரவிடுகிறதில்லை.
பூமியிலே அவர் தமது ஊழியத்தை துவக்கும்போதும் முடிக்கும்போதும் தேவாலயத்தை அவர் சுத்திகரித்த வண்ணம் அவர் தமது சபையை சுத்திகரிப்பார். உலகத்தின் சகல பாகங்களுக்கும் சிலுவை வெற்றிகளை கொண்டு போகிறதற்கு தமது ஜனங்கள் இன்னும் அதிகமான பக்தியையும் பலத்தையும் அடையும் படிக்கே சபையின் மேல் அவர் கொண்டு வருகிறதெல்லாம் பரீட்சையாகவும் சோதனையாகவும் வருகிறது. செய்யும் படிக்கு எல்லாருக்கும் அவர் ஓர் வேலையை வைத்திருக்கிறார். இடைவிடா விருத்தியும் வளர்ச்சியும் இருக்க வேண்டும். வேலை ஒரு பட்டணத்திலிருந்து மறுபட்டணத்திற்கும், ஒரு தேசத்திலிருந்து மறு தேசத்திற்கும், ஒரு ஜாதியிலிருந்து இன்னொரு சாதிக்கும் போய் எப்பொழுதும் முன்னேறிச் சென்று வளர்ந்து பலப்பட வேண்டும். வேலை பலமாய் வளர நமது ஆதி அனுபவத்திலிருந்து தற்காலம் வரை தேவாவியின் போதனையினாலும் அனுமதியினாலும் ஸ்திரப்படுத்தப்பட்டுள்ள விசுவாசத்தை மிகவும் பரிசுத்தமாய் நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் கற்பனைகளை கைக்கொள்ளுகிற தமது ஜனங்கள் மூலமாய் நடப்பிக்கிற வேலையை மிக்க மேன்மையுள்ளதாய் நாம் மதிக்க வேண்டும். அது அவருடைய கிருபையின் வல்லமையின் மூலமாய் காலம் செல்லச் செல்ல அதிகமாய் பலப்பட்டு மிகுந்த பயனுள்ளதாகும்.
சத்ருதேவனுடைய ஜனங்களின் பார்வையை மறைக்கவும் அவர்களுடைய திறமையை கெடுக்கவும் வகை தேடுகிறான். ஆனால் தேவ ஆவியானவர் நடத்துகிறபடி அவர்கள் பிரயாசப்படுகிறதாயிருந்தால் பழைய பாழான இடங்களை கட்டும் வேலைக்கென்று அவர் அவர்களுக்கு முன்பாக நர்த்தருணமாகிய வாசல்களை திறப்பார். கர்த்தர் தமது கடைசி வெற்றிப்பின் முத்திரையை தமது உத்தம ஊழியர்களின் மேல் வைக்கும்படி அவர் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வருமட்டாக. அவர்களுடைய அனுபோகம் சதா வளர்ச்சியுள்ளதாயிருக்கும். மீட்பருக்காக காத்திருத்தல்.
உன் பாவத்தையும் அந்தகார வல்லமைகளையும் எதிர்த்துப் போராடினதை விட இனி அதிகமாய் எதிர்த்துப் போராட வேண்டும். நிகழ்கால சத்தியத்தை நம்புகிறவர்களிடத்தில் ஊக்கமும் திட்டமுமான கிரியைகளை காலம் கேட்கிறது.
நமது மீட்பரின் வருகைக்கு காத்திருப்பது நெடுங்காலமாகத் தோன்றினால் துன்பங்களினால் தாழ்வடைந்து உழைப்பினால் மெலிந்து போரினின்று மதிப்பாய் நீங்கிக் கொள்ள நாம் ஆத்திரப்பட்டதால் நாம் புயல்களையும் விரோதங்களையும் எதிர்க்கவும் நமது பிதாவாகிய தேவனோடும் நமது மூத்த சகோதரராகிய கிறிஸ்துவோடும் நன்றாய் பழகும் பொருட்டு கிறிஸ்தவ குணத்தை பூரணப்படுத்தவும் கிறிஸ்துவுக்கென்று அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதில் ஆண்டவருக்காக உழைக்கவும் பூமியில் விடப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைத்துக் கொள்வோமாக. இந்த சிந்தையானது ஒவ்வொரு முறுமுறுப்பையும் தடுப்பதாக. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். சபையின் கடைசி வெற்றி.
நமது சொந்த சம்பூரணத்தின் சாயலை அவர்கள் உலகத்திற்குக் காண்பிக்கும்படியாகவும் பூலோக சட்டங்களைவிட மேலான சட்டங்களையுடைய இன்னொரு உலகமாகிய அந்த நித்திய உலகத்தை நித்தியமாய்க் காண்பிக்கும் ஓர் பாவனையாக தமது சபை தமக்குள்ள பூரணமாயிருக்கும்படியாகவும் கர்த்தர் அதற்கு வல்லமையையும் ஆசீர்வாதங்களையும் அருளிச் செய்திருக்கிறார். அவருடைய சபை தெய்வீக சாயலின்படி கட்டப்பட்ட ஓர் தேவாலயமாயிருக்க வேண்டும். ஒவ்வொரு கல்லும் தெய்வீக அளவின்படி வெட்டப்பட்டு செம்மையாக்கப்படும்படியாகவும் நீதியின் சூரியனுடைய பிரகாசமும் தெளிவுள்ள கதிர்களை வீசுகிற ஓர் பரம அடையாளமாக பிரகாசிக்கும்படி மெதுக்கொடுக்கும்படியாகவும் பரம சிற்பாசாரிபரத்திலிருந்து தம்முடைய பொன் அளவுகோலை கொண்டு வந்திருக்கிறார். சபை பரம மன்னாவினால் போஷிக்கப்பட்டு அவருடைய கிருபையின் பாதுகாப்புக்கே கீழ்பட்டிருக்க வேண்டும். அது பூரண வெளிச்சமும் நீதியுமாகிய ஆயுதம் தரித்து தன கடைசி போருக்குள் பிரவேசிக்கிறது. ஆகாத வஸ்துவாகிய களிம்பு பட்சிக்கப்பட்டுப் போம். சத்தியத்தின் வல்லமையோ பரிசுத்தப்படுத்தி மேன்மைப்படுத்தும் தன சிறந்த குணத்தை குறித்து உலகத்திற்கு சாட்சி பகர்கிறது.
கர்த்தராகிய இயேசு தமது இரக்கத்தையும் ஏராளமான கிருபையையும் கொண்டு மனிதருடைய இருதயங்கடயங்களில் பரீட்சைகள் செய்கிறார். அவர் எவ்வளவோ அதிசய மறுரூப மாறுதல்களை உண்டாக்குகிறார். தேவனுக்கு விரோதமாகவும் அவருடைய ஆளுகையின் சட்டங்களுக்கு விரோதமாகவும் சாத்தான் எவ்வளவோ விஞ்ஞானங்கள் பேசின போதிலும், எவ்வளவோ பொல்லாத கட்டுப்பாடான கூட்டங்களைச் சேர்த்து கொண்ட போதிலும், அவர்கள் தன புரட்டுகளுக்கும் வஞ்சகங்களுக்கும்
அசையாதிருக்கும் ஒரு அரண் போலிருக்கிறதை பார்த்து அவன் பிரமித்து நிற்கிறான். அவர்கள் அவனுக்கு விளங்காத ஓர் இரகசியமாயிருக்கிறார்கள். விழுந்து போன மனிதர் ஒரு தடவை கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தவர்கள். கிறிஸ்துவின் பயிற்சி மூலமாய் பரலோக ஆட்சிகளிலும் இன்பங்களிலும் விசேஷ பங்கெடுத்துச் செய்யும் படிக்கான தேவகுமாரரும் குமாரத்திகளுமாக தக்கதாக தெய்வீக சாயலின் இனிய குணாலட்சணங்களை விருத்தி செய்கின்றனரே என தேவ தூதர்களும் சேராபீங்களும் கேருபூபீன்களும் மானிட தூதர்களோடு ஒத்துழைக்க கட்டளை பெற்ற அதிகாரங்களும் பிரமித்து மகிழ்வடைகின்றன.
மீட்கப்பட்டதும் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டதுமான தமது சொத்தினால் தமக்கு ஏராளமான மகிமையின் வருமானம் கிடைக்கும் பொருட்டு கிறிஸ்து தமது சபைக்கு எவ்வளவோ கிருபைகளை அளித்திருக்கிறார். சபைக்கு கிறிஸ்துவின் நீதி அளிக்கப்பட்டிருப்பதினால் அது அவருடைய களஞ்சியமாயிருக்கிறது. அதில் அவருடைய இரக்கம், அன்பு, கிருபையாகிய ஐசுவாரியங்கள் சம்பூரணமாய்க் காணப்பட வேண்டும். அவர் மன்றாடின மன்றாட்டில் ஒரே பேரான குமாரனாகிய தம்மிடத்தில் பிதா எவ்வளவாய் அன்பு கூறுகிறாரோ அவ்வளவாய் நம்மிடத்திலும் அன்பு கூறுகிறாரென்றும், அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நாமும் கிறிஸ்துவோடும் பிதாவோடும் என்றென்றைக்கும் ஒன்றாயிருப்போமென்றும் அவர் சொன்ன அந்த விஷயம் பரமசேனைக்கு ஓர் அதிசயமாயிருக்கிறதுமன்றி அது அவர்களுடைய பெரும் சந்தோஷமாயுமிருக்கிறது. மிறைவும் பூரணமுமான அவருடைய பரிசுத்த ஆவியின் வரமும் சபைக்கு ஒரு அக்கினி கோட்டை போல் இருக்க வேண்டும். பாதாள வல்லமைகள் அதை மேற்கொள்வதில்லை. கரையற்ற அவர்களுடைய பரிசுத்தத்திலும் மாசற்ற சம்பூரணத்திலும் கிறிஸ்து தமது ஜனங்களை தமது சகல பாடுகளுக்கும் தமது நிந்தைக்கும் தமது அன்புக்கும் தக்க பலனாகவும் தமது மகிமையின் நிறைவாகவும் எண்ணுகிறார். தேவன் தமது ஜனங்களை எழுப்புவார். மற்ற எத்துக்கள் தவறும் பட்சத்தில் மார்க்க பேதங்கள் அவர்களுக்குள் நுழைந்து அவர்களைப் புடைத்து கோதுமையிலிருந்து பதரை பிரித்துவிடும். சபை தேவனுடைய அரணாயும் அவருடைய அடைக்கல பட்டணமாயும் இருக்கிறது. அதை அவர் இக்கலக உலகில் வைத்திருக்கிறார்.